ஆண்டவர் பேசுகிறதில் பல விதங்கள் இருக்கிறது. ஆனால் வேதத்திலே சில இடத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆடியபிள் வாய்ஸ்ல பேசியிருக்கிறார், அதாவது சத்தத்தோடு பேசியிருக்கிறார். அதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பல சம்பவங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப விசேஷமானது நீங்க கவனிச்சீங்கன்னா சாமுவேலுடைய வாழ்க்கை. சாமுவேலுடைய வாழ்க்கை நீங்க அப்படியே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இல்லை, அவன் சின்ன பையனாக இருந்த காலத்திலிருந்தே கர்த்தர் அவங்ககிட்ட ஆடிபிள் வாய்ஸ்ல தான் பேசியிருக்கார். ஆனா இன்னைக்கு நம்ம சாமுவேலை பார்க்க போறதில்லை. சாமுவேலுடைய வாழ்க்கையில் சின்னதிலிருந்தே ஆடியபிள் வாய்ஸ்ல பேசியிருக்கார். சின்ன பையனாய் அவன் தேவாலயத்தில் இருக்கும் பொழுது சாமுவேலே அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. ராத்திரி நேரத்தில் காதல கேட்டுச்சு அவனுக்கு. அது அவன் உள்ளத்துல கர்த்தர் பேசல, காதல சத்தம் கேட்டுச்சு. அதனாலதான் அவன் உடனே எழுந்து ஏலிகிட்ட ஓடினான், என்னை கூப்பிட்டீரோ அப்படின்னு ஓடினான். என காதல கேட்ட சத்தம் அவனுக்கு. அந்த ஆலயத்தில் வேற யாரும் இல்லை, ஏலி மட்டும்தான் இருக்கிறான். அவரு தான் கூப்பிட்டு இருப்பார் அவன் நினைச்சு அங்க ஓடினான். திருப்பி அதே மாதிரி கூப்பிட்டார். அதே போல சாமுவேலுடைய வாழ்க்கை நீங்க இன்னும் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா சாமுவேலுடைய காதுகள் கேட்க அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. திருப்பி கர்த்தர் அதுக்கு பிறகு அவன் வளர்ந்து ஊழியத்தில் வந்த பிறகு கூட அவன் இடத்துல அப்படி பேசி இருப்பார். சரி, அது ஒரு போக போட்டோம். இப்படி காது கேட்க கர்த்தர் பேசுகிற சம்பவங்கள் கூட இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆடியபிள் வாய்ஸ்ல பேசுறது ஏதாவது நினைச்சிருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? புதிய ஏற்பாட்டில் ஆடியபிள் வாய்ஸ்ல காதுகள் கேட்க வெளிப்படையாக ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை தொடுக்கி பண்ணினது. சவுலா பவுலா இருக்குது, நிறைய இருக்கு. இயேசு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மட்டும் நம்ம பார்க்க போறோம். புதிய ஏற்பாடு நிறைய இருக்குது. சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறதெல்லாம் ஆடியபிள் வாய்ஸ் தான் உனக்கு கேட்டுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மூன்று முறை ஆடியபிள் வாய்ஸ்ல பிதா பேசியிருக்கார். யோசிக்கிறீங்க, எது மூணு முறையா இருக்கும் இல்லையா? மூன்று தடவை பேசியிருக்கிறார் ஆடியபிள் வாய்ஸ்ல. அந்த மூன்று சம்பவங்களுமே மூன்று முக்கியமான ஒரு காரணத்தோடு பேசப்பட்டவைகள். ஆண்டவர் என்னைக்குமே பேசுறார்னா ஒரு காரணம் இருக்கும். நம்ம சொல்றோம் சில டைம் ஆண்டவர் பேசுறோம், எல்லாரும் ஆண்டவர் பேசுறாருன்றோம். ஆண்டவர் ஒன்னு நமக்கு பேசினது ஆடியபிள் வாய்ஸா இருக்கலாம், நமக்கு உள்ள பேசலாம், அல்லது வசனத்துக்குள்ள இருந்து பேசலாம், நம்முடைய உள்ளான ஆவியில பேசலாம், ஜபிக்கும் போது பேசலாம், எப்படி வேணா பேசலாம். ஆனால் ஆண்டவர் எதை பேசினாலும் எப்பொழுது பேசினாலும் அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் ஆண்டவர் ஒருபோதும் யார்கிட்டையும் பேச மாட்டார். ஏதாவது ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதுமே பிதாவாகிய தேவன் அவரோடு ஒவ்வொரு நாளிலும் அவரை பேசி 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 தான் நடத்தினார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் அவரை பேசி பேசி அவரை வழி நடத்தினார். ஆனால் மூன்று சம்பவங்களில் அவரோடு சத்தமாய் பேசினார், அவரை குறித்து பேசினார், அவர் இருந்த இடத்துல ஆடியபிள் வாய்ஸ் வந்தது. அவைகள் எல்லாமே நல்ல ஒரு காரணம் உள்ளவைகள். அந்த மூன்று காரியங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் காணப்பட்ட மூன்று விசேஷித்த தன்மைகள் நமக்கு தெரியும். அந்த மூன்று தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த மூன்றுமே முக்கியமான விதத்தில் ஆண்டவர் பிதா பேசினார். அதனாலே மூன்று காரணத்தில் காரியத்திலுமே முக்கியமான காரணங்கள் இருந்தது. அந்த மூன்று அனுபவங்களும் அந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக மாற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? இன்றைக்கு இப்பொழுது நாம் அதை கவனிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்வோம். முதல் சத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் என்ன சொன்னது? இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இது மிக முக்கியமான முதல் சம்பவம். இவர் என்னுடைய நேசகுமாரன். இது ஒரு அருமையான ஒரு சாட்சி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் வாங்குவதை விட ஆண்டவருடைய அங்கீகாரத்தை பெறுவது என்பது மிக முக்கியமான காரியம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவதிலேயே நிறைய பேர் நம்ம குறியார்ந்து விடுகிறோம். ஆனால் அது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா மத்தேயு 5:45 பார்க்கும் பொழுது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். இருக்குது, அவர் எல்லாருக்குமே நன்மை செய்கிறார். நன்மை வாங்குவது பெரிய விஷயம் கிடையாது. ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது பெரிய விஷயமே கிடையாது, எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் ஆண்டவருடைய அங்கீகாரம் பெறுவதுதான் ரொம்ப முக்கியம். என் லைஃப் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? என் ஆண்டவருடைய பார்வையில் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் எந்த அளவுக்கு என் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அதுதான் முக்கியம். அதுதான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே தேவனுடைய குமாரனாகவும் மனுஷனுடைய குமாரனாக அவர் பிறந்தார். அவர் ஒருபோதும் பாவம் செய்ததில்லை. பாவத்திற்கும் அவருக்கும் சம்மதமே இல்லை. பிறந்தது முதல் 100க்கு 100 பரிசுத்தத்தை அவர் வாழ்க்கையில் அவர் ஒருவர் தான் கடைபிடித்திருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு 30 வயதாயிருக்கிற இந்த நேரத்தில் இந்த சாட்சியை அவர் வாங்கினார். அவர் 12 வயதாயிருக்கும் பொழுது அவர் தேவாலயத்தினை போய் கர்த்தருடைய வார்த்தையை அவர் கற்றுக்கொண்டார். அப்ப கூட அந்த சாட்சி வாங்கல. ஆனால் அவர் 30 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுது இந்த சாட்சி கிடைச்சது. இன்னைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு, இந்த சாட்சியை இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட சாட்சியை பிதாவினிடத்திலிருந்து பெற வேண்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜ் கொடுக்கல. ஏதோ 3 முறை பேசினார், அதை தெரிந்து கொள்ளுங்கள். இது இல்ல செய்தி. என்னென்ன 3 விதமா பேசினார், எதுக்காக பேசினார், இது இல்ல செய்தி. இது நமக்கு அனுபவமாக வேண்டும். இந்த 3 சாட்சிகளையும் நீங்களும் நானும் பெற வேண்டும். அந்த ஒரு வாஞ்சையோடு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு, அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கேளுங்கள். முதல் சாட்சி என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். நேசகுமாரன், இவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ரெண்டாவது, இவரில் பிரியமாயிருக்கிறேன். நேசிக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது பிரியமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. நேசகுமாரன் என்ன, இவர் மேல் நான் நேசமா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். இதான் ரெண்டாவது, இவரில் பிரியமாயிருக்கிறேன். இதை கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோம். என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் என்னை பார்த்து, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரதி அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இதுதான் முதல் கேள்வி. இவரில் பிரியமா இருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை பார்த்து, மகனே உமேல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், மகளே உமேல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு என்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்ல முடியுமா? இதுதான் முதலாவது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சாட்சி ஏன் வந்தது? 30வது வயதில் இந்த சாட்சியே வந்தது. இங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் அதற்கு காரணம். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தான் கருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து
நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க
நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி
எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது
நமக்கு ஏற்றதாயிருக்க
இருக்கிறது என்றார்.
நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார்.
அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே
இதோ
வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதில் ஞானஸ்நானம் பெறும்படியாக அவர் யோவானிடத்திலே யோர்தான் நதி அருகே வருகிறார். அப்பொழுது யோவான் அவரை பார்த்து தடுமாறுகிறான். இவர் தேவனுடைய குமாரன், இவர் உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர். இவர் பாவமே இல்லாதவர். நான் கொடுக்கிற ஞானஸ்தானம் மனந்திருபதலுக்கு என்று, பாவ மன்னிப்புக்கு என்று நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இவர் மனந்திருபதே அவசியம் இல்லாதவர். மனசு தப்பா போனதான திரும்ப வேண்டி இருக்கும். இவர் தப்பாவே போகாதவர். இவர் மனந்திருபதே அவசியம் இல்லாதவர். இவர் பாவத்தை அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லாதவர். அப்படிப்பட்டவர் என்னிடத்திலே வந்து ஞானஸ்தானத்திற்கு நிற்கிறாரே, இவருக்கு நான் எப்படி கொடுப்பது? அவன் தடுமாறுகிறான். ஆண்டவரே, நான் தான் உம்மிடத்திலே ஞானஸ்தானம் பெறணும், ஏனென்றால் என்னிடத்தில் பாவம் இருக்கிறது, நீர் பாவம் இல்லாதவர். தடுக்கிறான், தடை செய்து ஆண்டவரே உமக்கு கொடுக்க முடியாது என்றார். தடுமாறுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று சொல்லி அவனை வற்புறுத்தினார். வற்புறுத்தும் பொழுது வேறு வழி இல்லாமல் தேவ திட்டத்தின்படி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கரையேறுகிறார். ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி அவர் மேல் வந்தார். அப்பொழுதுதான் பிதாவின் சத்தம் துணித்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் தியானித்த செய்தி ஞாபகம் இருக்குதா? போன வாரம் தாலந்து. இந்த செய்தி வரும்போது எனக்கு அதுதான் கனெக்ட் ஆச்சு. அதனுடைய தொடர்ச்சியின் ஒரு இந்த முதல் காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். அதிலே கொடுத்த மொத்தத்தையும் புதைத்து போட்டவன் நரகத்துக்குள்ளாயிட்டான். பயன்படுத்தினவர்கள், அஞ்சை பெற்றவன் அஞ்சை பயன்படுத்தி சாட்சி பெற்றான், இரண்டை பெற்றவன் இரண்டை பயன்படுத்தி சாட்சி பெற்றான். இரண்டையும் பயன்படுத்தினால்தான் அவன் சாட்சி பெற்றான். அஞ்சையும் பயன்படுத்தினால்தான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை தாளந்துகளையும் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 15வது வசனத்திலே, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அந்த வார்த்தை கவனிக்கும், எல்லா நீதி. இப்படி நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லல. யோவான் அவரை தடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உடனே அவனுக்கு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் எல்லா நீதிகளையும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. எல்லா நீதி நிறைவேற்ற, நம்ம சில காரியத்தை செய்துவிட்டு திருப்தியாயிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் போதும், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் போதும், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன் போதும், நான் கொஞ்சம் ஊழியம் செய்யறேன் போதும், நான் கர்த்தருக்கு என் வருமானத்தில் காணிக்கை கொடுக்கிறேன் போதும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் நிறைவேற்றுவதற்கு சில காரியங்கள் ஒவ்வொரு காலத்திலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 12 வயதாக இருக்கும் பொழுது வேதத்தை கற்றுக்கொண்டார்.
முப்பதாவது வயதாகும் பொழுது தான் ஞானஸ்தானத்துக்கு வந்தார். ஒவ்வொன்றதுக்கு ஒரு காலம். இயேசு கிறிஸ்து 12 வயசுல எடுத்துக்கல. அப்பொழுதே அவருக்கு அந்த தேவ பக்தி இருந்துச்சு, அந்த தகுதி இருந்துச்சு. ஆனால் அந்த 12 போய் ஞானஸ்தானம் எடுத்து நிக்கல. அதற்கென்று ஒரு காலம். 12 வேதத்தை கற்றுக்கொண்டார். 30 தான் பிதா அவரை ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்கு சொன்னார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலம். அப்ப நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் காலத்துக்கு 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 நாம் செய்யும்படி வேதத்திலே கர்த்தர் நமக்கு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நாம் ஏதோ ஒரு லெவல்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நான் நல்லா இருக்கிறேன், நான் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஊழியம் செய்யறேன், என்னால் முடிஞ்ச ஒரு காரியத்தை செய்யறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருக்காக வாழ்றேன், ஏதோ நான் கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஒரு நல்ல விசுவாசி, நான் மற்றவங்களை விட ஒரு பெட்டரா நான் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது அல்ல வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம், நீங்களும் நானும் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதுதான் கர்த்தருக்கு முன்பாக ஏற்றதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கணும். எல்லா நீதியையும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிதாவாகிய தேவன் என்னிடத்தில் ஏதோ என்னால் முடிந்த நீதிகளை நான் நிறைவேற்றிவிட்டு திருப்தியாய் வாழ்வதற்கு என்னை அவர் வைக்கவில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நீதிகளையும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் முழுவதையும் நான் கை கொள்ள வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் என் வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் வாழ்க்கை, அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இப்படி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க தெரியுமா? பைபிள்ல ஒரு வசனத்தை வாசிப்போமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:5-6 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:6.
யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான்.
அவன் மனைவி
ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி.
அவள் பெயர் எலிசபெத்.
அவர்கள் இருவரும்
கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும்
நியமங்களின்படியேயும்
குற்றமற்றவர்களாய் நடந்து
தேவனுக்கு முன்பாக
நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
என்ன சாட்சி பார்க்கிறது? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும், சகல கற்பனை கவனிச்சு பாருங்க, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். ஹோல் பைபிள் அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாயிருந்தது. அவங்க கையில் பழைய ஏற்பாடு இருந்தது. பழைய ஏற்பாட்டை முற்றிலும் தங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் வைத்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே முடிந்த அளவுக்கு எனக்காய் வாழுன்னு ஆண்டவர் சொன்னதே கிடையாது. முடிந்த அளவுக்கு வாழுன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் இந்த விஷயத்தில் என்னைக்குமே திருப்தி அடைவதில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்னைக்குமே திருப்தி அடைய மாட்டார். ஒருபோதும் கர்த்தர் திருப்தி அடைவது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தான் திருப்தி அடைகிறோம், ஆண்டவர் திருப்தி அடைவது கிடையாது. ஆண்டவர் திருப்தி அடையாத ஒன்றிலே நாம் திருப்தி அடைகிறோம் என்றால் அது எவ்வளவு தப்பு தெரியுமா? ஆண்டவர் திருப்தி அடையாத ஒரு காரியத்தில் நாம் திருப்தி அடைகிறோம் என்றால் அது ரொம்ப தப்பு. பாருங்க, பைபிள்ல லாஸ்ட் பேஜ் கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 22:11-12 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22, பைபிள் எப்படி முடியுது பாருங்க. 22:11-12.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும்.
நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
இதோ
சீக்கிரமாய் வருகிறேன். வருகிறேன்,
சீக்கிரமாய் வருகிறேன்.
அவன் அவனுடைய கிரியைகளின்படி,
அவன் அவனுடைய கிரியைகளின்படி,
அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
நான் அளிக்கும் பலன்
என்னோட கூட வருகிறது,
என்னோடு கூட வருகிறது. அவருடைய வருகையை கனெக்ட் பண்ணி பேசுறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் நல்லா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லல. இன்னும் நீ நீதி செய், இன்னும் நீ நீதி செய்ய வேண்டியிருக்கிறது, இன்னும் நீ பரிசுத்தமாக வேண்டியிருக்கிறது, இன்னும் நீ வளர வேண்டியிருக்கிறது, இன்னும் கிருபையில் பெருக வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா நீதிகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யறதுக்கு புல் ஸ்டாப்பே கிடையாது. வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற கடைசி வினாடி வரைக்கும் நாம் நிறைவேற்ற வேண்டிய நீதி இருந்து கொண்டேதான் இருக்கும், இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கை கொள்ள வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை இருந்து கொண்டேதான் இருக்கும், செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கு திருப்தியாக கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வரும்பொழுது அவனுக்கு அவருக்கு அவன் ஞானஸ்தானம் கொடுக்கிறதற்கு தயங்கினான், தடை செய்தான். அந்த ஆண்டவர் சொன்னார், இல்ல இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த வார்த்தை ஆழமா பதிச்சு கொள்ளுங்க, நான் என் வாழ்க்கையில் எல்லா நீதிகளையும் நிறைவேற்றும்படி என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்குள் ஆவிக்குரிய திருப்தி என்பது வரக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் எனக்கு திருப்தி மட்டும் வந்துடக்கூடாதப்பா. நான் நல்லா இருக்கிறேன் நான் ஒருபோதும் நினைச்சிடக்கூடாது. நான் நல்ல மத்தவங்களும் பெட்டரா இருக்கிறேன் நான் நினைச்சிடக்கூடாது. இது போதும், இப்படியே வாழ்ந்து முடிச்சிடலாம் மட்டும் நான் நினைச்சிடக்கூடாது. இல்ல, நான் கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் தேரணும், இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி ஆகிய பூரண புருஷனாகும் வரைக்கும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல் 100% நம்ம மாறுற வரைக்கும் நாம் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இப்படி நாம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது அவருக்கு ஏற்றதா இருக்கு. இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த சிச்சுவேஷன் ரெண்டு பேருக்குமே டெலிகேட்டான சிச்சுவேஷன், போத் ரெண்டு பேருக்குமே, யோவானுக்கும் சரி இயேசு கிறிஸ்துவுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே டெலிகேட்டான சிச்சுவேஷன். ஏன் தெரியுமா, ஏன் ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன்னா, யோவானுக்கு தன்னை விட மேலானவருக்கு உலக ரட்சருக்கு நம்ம கையில ஞானஸ்நானம் கொடுக்கிறதா, அது அவனுக்கு பெரிய தயக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான சிச்சுவேஷன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்பெஷலா பிதா ஒரு டே பிக்ஸ் பண்ணி, இன்னைக்கு ஸ்பெஷலா நீ போய் ஞானஸ்நானம் உனக்கு மட்டும் போய் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு பிதா பிக்ஸ் பண்ணல. இந்த அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே வாசிட்டு வருவோம்.
அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும்
யூதேயா
தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும்
யோவானிடத்திற்கு போய்
தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
பரிசேயரிலும்
சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு
விரியன் பாம்பு குட்டிகளே
வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
ஆபிரகாம்
எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன்
இந்த கல்லுகளினாலே
ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண
வல்லவராயிருக்கிறார் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவன் சொல்ற அவனுடைய சூழ்நிலை பாருங்க. இந்த இடத்துல யோவான் யோர்தானுக்கு அருகே ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். யூதயா தேசத்தில் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் இன்னும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் ஏராளமான ஜனங்கள் அவன் வராங்க. வந்தவர்களை பார்த்து இவன் மனம் திரும்புதலை குறித்து பேசுறான்.
இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு மேல சொன்னது போல ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாலே அவங்களை அனலைஸ் பண்ணிடலாம், ஸ்பிரிச்சுவலா ஈஸியா பண்ணிடலாம். யோவானுக்கு வர அந்த லைன்ல நிக்கிற ஆளை பார்த்தோன்னே தெரியுது ஏது மன திரும்பி வந்திருக்கு, என்ன மன திரும்ப வந்து கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறது அவனுக்கு பார்த்தோன்னே தெரியுது. பார்த்த உடனே அவனுக்கு முகத்தை பார்த்தோன்னே அனலைஸ் பண்ணிட்டு அவனுடைய வாழ்க்கை என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. உடனே மனம் திரும்பாமல் நிக்கிற கூட்டத்தை பார்த்து வாங்கு வாங்குறான். விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? சும்மா ஞானஸ்தானம் எடுத்து தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? நடக்காது. உங்க வாழ்க்கை ஒரு விரியன் பாம்பி குட்டியை போல இருக்கிறது, விஷம் நிறைஞ்ச வாழ்க்கை. அதோட அர்த்தம் தான் விஷம் நிறைஞ்ச வாழ்க்கை. இந்த விஷம் நிறைஞ்ச வாழ்க்கையோடு வந்து சும்மா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிற கூட்டத்தில் அந்த லைன்ல வந்து நீங்களும் நிக்கிறீங்களா? அவர்களை போட்டு சரியாய் வாங்கினான். உங்களுடைய பெருமை என்ன? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. இந்த பெருமை பேசிட்டு நீங்களும் உள்ள உள்ள நுழைஞ்சிட முடியாது. இந்த பெருமை பேசி இந்த லைன்ல வந்து நிக்காத, இந்த லைன்ல வந்து நிக்கணும். மனம் திரும்பி வந்து நில்லு. நான் ஆபிரகாமின் சந்ததி, இந்த பெருமை எல்லாம் வேண்டாம். நான் பரிசேய வம்சம், இந்த பெருமை எல்லாம் வேண்டாம். இந்த பெருமையெல்லாம் வச்சு நிக்காத. அவர்களுடைய காரியத்தை போட்டு சரிய வாங்குவாங்கன்னு வாங்கினான். அடுத்தது அவன் சொல்லிக் கொண்டே போகிறான், கோடாரியானது மரத்தின் வேரருகே இப்பொழுதே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். தொடர்ந்து சொல்றான், மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் எண்ணிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் உங்களை பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாருனா அவர் வந்து நின்றார். அவர் சொல்லும் பொழுதே அவர் வந்து நிற்கிறார் லைன்ல. இந்த லைன்ல இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். எந்த லைன்ல நிற்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி திட்டிட்டு இருக்கிறானே அந்த லைன்ல வந்து நிற்கிறாரு. அப்ப யாராவது தூரத்துல பார்த்தா அந்த திட்டு வாங்கிட்டு இருக்கிற கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவன் திட்டிட்டு இருக்கிறான் காரசாரம். தூரத்துல இருந்து பார்த்தா அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து நின்றுகிறாரு அந்த லைன்ல. இயேசு கிறிஸ்துக்கு ஸ்பெஷல் பேப்டிசம் கிடையாது. ஸ்பெஷலா இன்னொரு நாள் தனியா வந்து ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டு போன்னு சொல்லல. எல்லாரை போலவே அந்த வரிசையில வந்து நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். இதுதான் பிதா சொன்னார். அதான் சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு இது ரொம்ப டெலிகேட்டான சிச்சுவேஷன். அவரை ஸ்பெஷல் பேப்டிசம் டேன்னு அவருக்கு பிக்ஸ் பண்ணி அவரை ஸ்பெஷலா அவர் கொடுத்திருந்தாருன்னா அவர் அப்படி வந்து எடுத்துட்டு போயிருப்பார். ஆனா பிதா அவருக்கு அதெல்லாம் கொடுக்கல. எல்லாரும் போல நீ லைன்ல போய் நின்று எடு அப்படின்றார். அப்ப இது ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவமே இல்லாதவருக்கு இப்படிப்பட்ட கூட்டத்தோடு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எல்லாத்தையும் சகித்து கொண்டு அந்த லைன்ல வந்து நின்று அவன் ஞானஸ்தானம் பெற்றார்னா அவருக்குள் இருந்த ஒரே ஒரு காரியம், நான் என் பிதா எனக்கு நியமித்த எல்லா நீதிகளையும் நான் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு என்ன அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்ள சரி ஆயத்தமா இருக்கிறேன், என்ன நிந்தனைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன், எப்படிப்பட்ட சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஒன்று சொல்லுகிறேன், சில நீதிகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சில நீதிகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சில நீதிகளை நிறைவேற்றுவதும் பொழுது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், சில நீதிகளை நீங்கள் நிறைவேற்ற நினைக்கும் பொழுது உங்களுக்கு அவமானம் வரும், சில நீதிகளை நீங்கள் நிறைவேற்ற நினைக்கும் பொழுது உங்களை எல்லாருமே மெச்சிக் கொள்வாங்க, சில நீதிகளை நீங்கள் நிறைவேற்ற நினைக்கும் பொழுது உங்களை எல்லாருமே தூஷிப்பாங்க. தெரியுமா? எல்லாத்துக்கும் பாராட்டு கிடைக்காது. சில நீதிகளை நீங்கள் செய்ய நினைக்கும் பொழுது நிந்தனைகளும் அவமானங்களும் பிரச்சனைகளும் ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், வரும். ஆனால் என் ஆண்டவரின் இடத்தில் எல்லா நீதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான எந்த நிந்தனைகளையும் எந்த அவமானத்தையும் எந்த பிரச்சனைகளையும் நான் ஃபேஸ் பண்ணி நான் அதை நிறைவேற்ற வேண்டும். நான் வாழ்க்கையில் எல்லா நீதிகளையும் என் தகப்பன் என் பிதா என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அத்தனை காரியத்தை நான் செய்யணும், தாமதப்படுத்தக்கூடாது. எதை எப்ப செய்யணும்னு அப்ப சொல்றாரோ அந்த நேரத்தில் அதை நான் செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். 12 வயசுல ஒரு காரியம், 30 வயசுல ஒரு காரியம், ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்தை பிதா வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில எந்த நாளிலே எதை செய்ய வேண்டும் என்று என் பிதா என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியத்தை அந்த நாளில் நான் செய்து முடிக்க வேண்டும். நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது, பின்னால பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. என்றைக்கு நான் எதை செய்ய வேண்டுமோ அன்றைக்கு நான் அதை செய்தாதான் என் வாழ்க்கை முடியும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு நிச்சயத்தோடு நான் பரலோகத்தில் போக முடியும். பெண்டிங் வைக்கக்கூடாது, பெண்டிங் வைக்கக்கூடாது. அந்தந்த நாள் அந்தந்த வேலையை செஞ்சு முடிச்சாதான் முடிக்கும் பொழுது கரெக்டா நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது வேலை முடிஞ்சிருக்கும். இல்லைனா கடைசி நிமிஷத்தில் போய் வேலை முடிக்காம தடுமாறத்தோடு நிற்பணும். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் பதிச்சுங்க. இப்படி நான் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்கிறது. நான் எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். அங்கதான் பிதா சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் பிரியமாக இருக்கிறேன். எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் செஞ்சு பிடிக்காத விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ என் பிதா எங்கிட்ட என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். எல்லாமே பிடிச்சிருக்கார், எல்லாமே பிடிச்சிருக்கார், எல்லாமே பிடிச்சிருக்கார். நம்ம செய்ய சொல்ற பிதா நம்மகிட்ட சொல்றது எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்காது. நம்முடைய நம்ம மனுஷர்கள், மனுஷ சுபாவம் இருக்குது, ஜென்ம சுபாவம் இருக்குது, எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்காரு. நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது நமக்கு பிடிக்கும், சிலது பிடிக்காது, சில ஈஸியா இருக்கிறது பிடிக்கும், கஷ்டமா இருக்கிறது பிடிக்காது நமக்கு, தெரியுமா? கர்த்தர் சபை எனக்கு ஆரம்பிக்க சொன்ன பொழுது எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், பிராங்கா இங்க இருந்த சொல்றேன், எனக்கு பிடிக்கல. என அந்த நேரத்தில் கர்த்தர் வைத்திருந்த ஊழியம் வைத்திருந்த காரியம் வேற, சபை கர்த்தர் ஆரம்பிக்க சொல்லும்போது உண்மையா எனக்கு பிடிக்கல. ஆனா ஆண்டவர் சொன்னார், ஒரே நாள்ல மூணு தடவை திரும்பி திரும்பி சொன்னார், உடனே செஞ்சுட்டு அவ்வளவு இறங்கிட்டு அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றது எல்லாமே பிடிக்கும்னு அவசியம் கிடையாது. ஆனால் போக போகதான் தெரியும் எதுக்காக அதை செய்யறார். இன்னைக்கு இதன் மூலமா எத்தனையோ ஜனங்கள் எங்கெங்கயோ இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆரம்பத்தில் சில விஷயங்கள் பிடிக்காது, ஆனா நம்ம செய்யணும். ஆனால் பிறகுதான் அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். செஞ்சு பாருங்க, அதன் பிறகு அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர முடியும். பெரிய விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே கர்த்தருடைய அங்கீகாரம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக. இந்த சாட்சியை பிதா கிட்ட நம்ம வாங்கணும். இரண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:35 வாசிக்கலாம். லூக்கா 9:35.
அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரை காணப்பட்டார். தங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள்.
34 வாசிக்கலாம்.
இப்படி அவர் பேசுகையில் ஒரு மேகம் வந்தது அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள்.
அப்பொழுது
இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு மலையின் மேல் இருக்கிறார். அவரோடு யாக்கோபு, யோவான், பேதுரு என்கிற மூன்று சீஷர்கள் அவரோடு கூட இருந்தாங்க. அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பரலோகத்தின் சில காரியங்கள் நடக்கிறது. பரலோகமும் பூமியும் இணைக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து மோசே, எலியா என்கிற தேவ மனுஷர்கள் இறங்கி வந்தாங்க. இது 28 நம்ம படிக்கலாம். இறங்கி வந்து அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற சிலுவை மரணத்தை குறித்து அவரோடு பேசினாங்க. பேதுரு இதெல்லாம் பார்த்து பயந்து போனான். மோசே, எலியாம் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, இவரோடு பேசுறாங்க, என்னென்னமோ நடக்குது. பயந்து அவன் கீழே விழுகிறாங்க. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. மீண்டும் இந்த சத்தம் அழகான சாட்சி கொடுக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. முதல் காரியத்துக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. முதலாவது சொல்லப்பட்ட பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி. இங்கே இரண்டாவது சாட்சி என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருடைய வார்த்தையை கேளுங்க என்று அங்கே இருந்த அந்த மூன்று பேருக்கும், பேதுருவுக்கும், யாக்கோபு, யோவானுக்கும் இந்த சத்தம் அவர்கள் கேட்கும்படி வானத்திலிருந்து வந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா இப்படி ஒரு சாட்சியை பகிரங்கமாய் கொடுக்க வேண்டும்? இவர் என்னுடைய நேசகுமாரர், இவருக்கு செவி கொடுங்கள். பிரியமாயிருக்கிறேன். இரண்டாவது, இவருக்கு லிசன் பண்ணுங்க, இவருடைய சத்தத்தை நீங்க கேளுங்க. ஒருவர் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது அவனுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அவனை மற்றவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன். அந்த பிரியமானவனுக்கு அடுத்த ஒரு லெவல் மேத்தரரு, அவன் சொல்ல மற்றவர்கள் கேட்கும்படி கர்த்தர் அவரை கனப்படுத்துறார். இவருக்கு செவி கொடுங்கள். நெக்ஸ்ட் லெவல். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் முதல் சாட்சியை வாங்கும் பொழுது அடுத்தது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை கனம் பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், நீங்கள் பேசுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை அநேகரை கேட்கும்படி செய்வார், அதன் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் வார்த்தைகள் அநேகரை ஆசீர்வதிக்கும், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகருக்கு நன்மை உண்டாக்கும், அநேகரை தேவனுக்கு நேராய் நடத்தும், அநேகரை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும், அநேகரை பரலோகத்துக்கு நேராய் நடத்தும். உங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார், உங்களுக்கு செவி கொடுக்கும்படி கர்த்தர் மனுஷர்களுக்கு கட்டளை கொடுப்பார். இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் ஒரு வெயிட்டை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். கொடுத்து உங்களை கர்த்தர் மற்றவர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கும்படி செய்கிறார். அதுதான் இந்த சத்தத்திலிருந்து வந்த கண்டென்ட். இங்கே என்ன நடக்கிறது? ஏன் இந்த சம்பவம், இந்த சத்தம் ஏன் வந்தது? அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. 28 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய எட்டு நாளான பின்பு அவர் பேதுருவையும்
யோவானையும்
யாக்கோபையும் கூட்டிக்கொண்டு
ஜெபம் பண்ணுகிறதற்கு
ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம்
வெண்மையாகி
பிரகாசித்தது.
இதுதான் ஆரம்பிக்கிற மேட்டர். இயேசு கிறிஸ்துவர் நாள் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற மூன்று பேரை அழைத்துக் கொண்டு ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். அந்த மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணார். அதுக்குதான் அவர் மலை மேல் ஏறினார், ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய முகரூபம் மாற ஆரம்பித்தது. டிரான்ஸ்பர்மேஷன் அங்கதான் ஆரம்பிக்குது. அங்கேதான் பூமிக்குரிய காரியத்திலிருந்து பரலோகத்துக்குரிய காரியங்கள் நிகழ ஆரம்பிக்கிறது. பரலோகத்தின் மகிமை அவரை மூட ஆரம்பித்தது. இந்த உலகத்திலிருந்து நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு முன்பதாக கர்த்தர் நமக்கும் ஒரு மறுரூபத்தை வைத்திருக்கிறார். கடைசி எக்காலம் தொடிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதலே, ஒரு நொடியிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மறுரூபம். நீதிமான்கள் தேவனுடைய கர்த்தருடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த மறுரூபம் நமக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மறுரூபம் எங்க நடந்துச்சு? அவர் ஜெபம் பண்ணுகையில் இந்த மறுரூபம் சம்பவித்தது. ஜெபம் பண்ணுகையில் இந்த மறுரூபம் சம்பவித்தது. அந்த மறுரூபம் அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவருடைய வஸ்திரம் கூட வெண்மையாகி பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த நிலைமையில் மோசேயும் எலியாவும் வந்து பேசுகிறார்கள். இது சம்பவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஜெபிக்கிற ஒரு நேரத்தில் இது நடந்த ஒரு சம்பவம். முதல் சம்பவம் ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதியை நிறைவேற்றும் பொழுது அந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் எப்ப நடக்குது என்றால் ஜெபிக்கும் பொழுது நடக்கிறது என்று சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து யாக்கோபு, யோவான், பேதுருங்கிற மூணு பேரை கூட்டிட்டு போனார். ஆனா அங்க ஜெபம் யார் செய்யறான்றத 29 வசனத்தை பாருங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் மூணு பேரை கூட்டிட்டு போனார். நாலு பேருமே சேர்ந்து ஜெபிக்கலாம்னு கூட்டிட்டு போயிருப்பார். ஜெபத்தை செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான்.
மூணு பேருக்கும் அதுல பார்ட்டிசிபேஷனே இல்ல. அப்படியே இருந்தாங்க, போனாங்களே தவிர அவங்க அப்படியே இருந்தாங்க, ஸ்பெக்டேட்டர் போலதான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இவர் ஒருவர் தான் ஜெபித்தார். ஒன்னு சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறதை வேடிக்கை பார்க்கிற ஸ்பெக்டேட்டரா இருக்கக்கூடாது. இங்க மூணு பேர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜெபிக்கல. இன்னைக்கு சபையில ரெண்டு கூட்டம் இருக்குது, ஒன்று ஜெபிக்கிற கூட்டம், இன்னொன்று ஜெபிக்கிறவங்களை வேடிக்கை பார்க்கிற கூட்டம். சரிதான், ரெண்டு கூட்டம் இருக்கு, ஒன்னு ஜெபிக்கிற கூட்டம், ஒன்னு ஜெபிக்கிறதை வேடிக்கை பார்க்கிற கூட்டம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்க ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா இயேசுவை போல, அல்லது ஜெபிக்கிறவங்களை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறவனுக்கு தான் இந்த சாட்சி, ஜெபித்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த சாட்சி, இவர் என்னுடைய நேசகுமாரன். நீங்கள் எல்லாரும் பிதா நாலு பேரையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் எனக்கு நேசகுமாரர்கள், இவர்களுக்கு செவி கொடுங்கள் சொல்லல. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், அவரை மட்டும் சொன்னார் பிதா. ஏன்னா அவர் தான் ஜெபிச்சார். உண்மையா கேட்கிற உங்களுக்கு பிரேயர் லைஃப் ஒன்னு இருக்குதா? இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், சபைக்கு வரீங்க, பர்சனல் பிரேயர் லைஃப், தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஆண்டவரோடு ஜெபிக்கிற தனிப்பட்ட பிரேயர் லைஃப் ஒன்னு இருக்குதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் இருதயத்தை திறந்த ஒரு பதில் சொல்லுங்க. தனியாய் ஜெபிக்கக்கூடிய எனக்கு ஒரு அனுபவம் எனக்கு ஒண்ணு இருக்குதா இல்லையான்றதை இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. கூட்டத்தோடு கூட்டமா வந்து நீங்க வந்து அலையலையாண்டு போலாம், சோத்துரண்டு போலாம், அது எல்லாரும் பண்ணலாம். எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு நிமிஷம் பயங்கர குழம்பிட்டேன். என்னடா அது, இந்த முகம் இங்கே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு தெரியுது. நல்லா வெள்ளை சட்டை போட்டு ஒயிட்டு பாஸ்டர் மாதிரி இருந்துச்சு, வெள்ளை சட்டை போட்டு இருந்துச்சு, வேஷ்டி கட்டி கையில மைக் வச்சு அல்லேலூயா அல்லேலூயான்னு ஒரே பாட்டு ஸ்டேஜில் நின்று இந்த பார்த்தா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஆனா அந்த முகம் பார்த்தா எங்கேயோ வேற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு யோசி, திருப்பி திருப்பி அந்த வீடியோ ஓட்டி ஓட்டி பார்த்தேன். பக்கத்துல இன்னொருத்தர் கலர் ட்ரெஸ் போட்டு அல்லேலூயா அவர் ஒருத்தருக்கு மேடையில பக்கத்துல இருந்து பாடுறாரு. ஸ்டேஜ்ல மெயினா மெயின் மைக் பிடிச்சிட்டு ஸ்டேஜ்ல புல்பீட்ல நின்று பாடுறது, அந்த முகம் ரொம்ப பார்த்த முகம் மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரி ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அப்புறம் அந்த வீடியோ ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஓடுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பாட்டு எல்லாம் பாடி எல்லாம் முடிச்சு எல்லாம் வர்றாரு, கையை பிடிச்சிட்டு மைக்கை பிடிச்சிட்டு. அதுக்கு பிறகு இறங்குறாங்க உடனே மேடம், தலைவர் 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 வர தலைவர். எனக்கு என்னடா அது, இந்த பாஸ்டர் இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா பாட்டெல்லாம் பண்ண கஷ்டம், தலைவர் தலைவருங்கிறாங்க, என்னடா அதுன்னு பார்த்து. அப்புறம் ஒரு கேக் வச்சாங்க, உடனே கேக்கை வெட்டினாங்க. ரெண்டு மூணு பிஷப் மார்கள்லாம் வந்து அப்படி பின்னால நின்னாங்க. நின்ன உடனே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த பாட்டு அந்த பாஸ்டருக்கு, பாஸ்டர் மாதிரி இருந்தவருக்கு கேக்கெல்லாம் ஊட்டினாங்க. அவர் தான் முன்னாள் இருந்து லீட் பண்ணாரு. அவருக்கு கேக்கெல்லாம் ஊட்டி ஹாப்பி கிறிஸ்மஸ் நாங்கள் ஊட்டினாங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஒரு நாலஞ்சு தடவை அந்த வீடியோ போட்டு பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் அந்த வீடியோ அனுப்புனவருக்கு போன் அடித்தேன். அது ஒரு குரூப்லேருந்து வந்துச்சு, எனக்கு நில கொள்ளலை. போன் அடிச்சு அந்த போன் சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு. அவர் யாரு அனுப்புறவங்க எனக்கு யாரும் தெரியாது, குரூப் யாரோ ஒருத்தர் அனுப்பிருக்க அந்த அனுப்புறீங்க தெரியல. அடிச்சு அடிச்சு பாக்குறேன், ஒரு எனக்கு சுவிச் ஆஃப் வருது. அந்த குரூப் போட்டவர் ஒருத்தர் அவர் எனக்கு தெரிஞ்சவர், கோத்தகரையில் இருக்காரு. அவருக்கு அடிச்சேன் அடுத்தது, பிரதர் இப்படி ஒரு வீடியோ வந்திருக்குது, இந்த குரூப் நீங்க தான் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் அந்த வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்து இதுல வந்து இந்த முன்னாள் லீட் பண்றாரு ஒருத்தர், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பாஸ்டர், அவர் யாரு? ஏன்னா அப்படி லீட் பண்ற கடைசியில் தலைவர் இருக்காங்க, யார் அவரு? உடனே அவர் சிரிச்சாரு, தெரியலையா பாஸ்டர் உங்களுக்கு அப்படின்னாரு. தெரியல என்ன, ஆனா அது சரத்குமார் அது அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியலையா அந்த முகம், அது சரத்குமார் அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாரு. என்னத்த சொல்றது, வேணா கூட உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு என்ன தேவை என்ன, சாயங்கால சர்வீஸ்க்கு வாங்க, ப்ரொஜெக்ட்லயே போட்டு காட்டுறேன். சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மைக்கை பிடிச்சிட்டு சும்மா கலக்கிறாரு, அல்லேலூயான்னு ஒரே கலக்கு கலக்கன்னு கலக்கிறாரு. என்னத்த பண்றது, கும்பல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், சரத்குமாரும் பண்ணலாம், ரஜினிகாந்தும் பண்ணலாம், யாரு வேணாலும் பண்ணலாம், கும்பல்ல இந்த மாதிரி கூத்தடிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் தனியாய் ஒருவன் தேவனை சந்திக்கிறான் என்றால் அவன் தான் தேவ மனுஷன். ஒருவன் தனியாய் ஆண்டவரை சந்திக்கிறான் என்றால் அவன் தான் தேவ மனுஷன். தனியாய் தேவரை சந்திக்க வேண்டும், தனியாய் சந்திக்க வேண்டும். கூட்டத்தோட எல்லாம் பண்ணலாம்,
சரத்குமாரோடு பண்ண முடியும். தனியாய் ஒருவன் கர்த்தரை சந்திக்க வேண்டும். தனியாய் அங்கதான் நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியும். அங்கதான் உங்களுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அங்கதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். தனியாய் உங்களால் எவ்வளவு நேரத்தை ஆண்டவரோடு இருக்க முடிகிறது என்பதை வைத்துத்தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மெஷர் பண்ண முடியும். இன்னைக்கு நான் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இந்த இடத்துல அப்படி வர்ஷிப் நீட் பண்ணிட்டு தான் இருக்கலாம், சில இருப்பீங்க, இருக்க முடியும். ஆனால் தனியாய் எவ்வளவு நேரம் உங்களால் ஆண்டவரோடு இருக்க முடிகிறது, அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டாண்டர்ட் காட்டும். அதுதான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அதுதான் உங்களுக்கு தெய்வீக சுபாவத்தை கொண்டு வரும். அதுதான் தேவ பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதுதான் கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை உங்களுக்குள் கொண்டு வரும். தெரியுமா, தனியா நிக்க. இயேசு கிறிஸ்து தனியாக ஜெபித்தார். அந்த 3 பேர் அவருக்கு கோஆபரேட் பண்ணல, ஆனாலும் தனியா ஜெபிச்சார். தன் முகம் மாறுகிற வரைக்கும் ஜெபிச்சார். பிதாவின் சத்தம் அங்கதான் இறங்கி வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமார், இவருக்கு செவி கொடுங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய தனி ஜபத்தின் துடிப்பு இருக்குது பாருங்க, நமக்கு த்ரில்லா இருக்கும். அதை நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு 2 வசனத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. மத்தேயு 14 அதிகாரம், மத்தேயு 14:22-23 2 வசனங்களை வாசிங்க. 14:22-23
இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு
தனித்து ஜெபம் பண்ண
ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாயிருந்தார்.
இங்க 12 சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க, தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். விரட்டி அடிச்சார் அவங்களை, சீக்கிரம் போங்க இங்க இருந்த. ஏன் உங்களை இப்படி அவசரப்படுத்தி துரத்துறாரு? அந்த ஜெப வாஞ்ச அவரை துடிக்க வைக்கிறது. ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்றது அவருக்கு முடியல. ஐயோ, இவங்க இருக்கிற டைம் என்னால ஜெபிக்க முடியல, டைம் வேஸ்ட் ஆகுது, இவங்களோடு பேசி என்னுடைய டைம், என்னுடைய பிரேயர் டைம் வேஸ்ட் ஆகுது. அந்த வேதனை, அந்த துடிப்பு, இவங்களோடு பேசி என்னுடைய டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, என் பிதாவோடு நான் பேசணும். அந்த துடிப்பு தான் அந்த சீஷர்களை துரிதப்படுத்தி அடுத்த கரைக்கு துரத்திட்டார். துரத்தி விட்டுட்டு மடமடம்னு மலையில் ஏறிட்டார். இந்த துடிப்பு இருக்குதா? மனுஷரோடு உட்கார்ந்து கதை பேசும் பொழுது ஐயோ என் டைம் வேஸ்ட் ஆகுது, இந்த துடிப்பு வரலன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க அர்த்தம். ஐயோ ஜெபிக்கலையே, அந்த வேதனை உங்களுக்குள் வரலன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க தூரத்தில் இருக்கிறீங்க அர்த்தம். ஜெபிக்கவில்லை என்ற ஒரு வேதனை நமக்குள் இருக்கணும். ஐயோ இன்னைக்கு இந்த மனுஷரோட பேசி டைமை வேஸ்ட் ஆக்கி போட்டோமே, அந்த வேதனை நமக்கு வரணும். எந்த நேரத்தில் யாரையும் டக்குன்னு கட் பண்ணி துரத்திட்டு ஜெபிக்கிறதுக்கு உங்கள் இருதயம் துணிந்திருக்க வேண்டும். சீஷர்களா இருந்தாலும் கட் பண்ணா கட் பண்ணி தான் ஆகணும். பிதாவா சீஷர்களா, பிதா தான் முக்கியம். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மனுஷரை விட பிதா முக்கியமானவர். மனுஷரோடு பேசி தேவ நேரத்தை இழந்து போகாதீங்க. எந்த மனுஷனானாலும் கட் பண்ணிட்டு ஆண்டவரோடு நேரத்தை செலவு செய்வதற்கு கவனமாக. ஜார்ஜ் முல்லர் என்று ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். 98 வயது வரைக்கும் கர்த்தருக்காய் வாழ்ந்த ஒரு சிறந்த பரிசுத்தவான். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான். அவருடைய வாழ்க்கையை நிறைய விதத்தில் மாத்தியிருக்குது. அவருடைய வாழ்க்கையை சரித்தரும். அவர் ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கு 1 மணி நேரம் ஜபிக்கிற வழக்கம் இருக்குமா? ஏன்னா நமக்கு இது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஓன்னு ஜபிச்சிருவோம், அடுத்த நாள் நேத்து நம்ம 2 மணி நேரம் ஜபிச்சிட்டோம்ல, இன்னைக்கு விட்டுருவோம் காலியா, நேத்து ரொம்ப ஜபிச்சாச்சு, இன்னைக்கு ரெஸ்ட். இன்னைக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் ஜபிச்சுட்டா நாளைக்கு நல்ல ரெஸ்ட், சுத்த ரெஸ்ட். அந்த நிலைமையே வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு 4 மணி நேரத்திற்கு நெக்ஸ்ட் 5th அவர் பிரேயர்ல இருப்பார்.
டெய்லி எல்லாம் ரவுண்ட் த கிளாக் 24 hours, எவ்ரி ஃபிஃப்த் அவர் பிரேயர்ல இருப்பார். தூங்குறது கூட படுத்து தூங்கிட்டு 4 hoursல எழுந்திருச்சிருவார். எழுந்திருச்சு நெக்ஸ்ட் 1 hour ஜெபிச்சுட்டு டயர்ட் இருந்துச்சுன்னா அப்புறம் தூங்குவார். அந்த 1 hour பிரேயரை வந்து நிறுத்த மாட்டார். எவ்ரி ஃபிஃப்த் அவர் கம்பல்சரி அவர் பிரேயர்ல இருப்பார். வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணும்போது கூட அவரோடு சக ஊழியர்கள் வந்தாலும் அவருடைய கவனம் ஃபுல்லா அப்படியே வாட்ச் பார்த்துட்டே தான் இருப்பாரு. 4 hours அது முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு பேசுறவன நிறுத்துங்கன்றவாரு. யாரும் பேசக்கூடாது, யாரு கூட இருந்தாலும் சரி பேசக்கூடாது. உடனே வேத புத்தகத்தை திறந்து கொள்வார். தன் கையில ஒரு ஜப குறிப்பு புத்தகம் ஒரு டைரி ஒன்று வைத்திருப்பார். அநேகருடைய ஜபத்தை தேவைகள் அதில் எழுதியிருக்கும். அதை பார்த்து அடுத்த 1 hour எல்லாத்தையும் விட்டுட்டு பிரேயர் பண்ணுவார். பிரேயர் பண்ணி முடிச்சு அந்த 1 hour கழிச்ச பிறகுதான் ரைட் ஓகே மற்றது பேசுங்க. பேசுறது வீண் காரியம் பேசியிருக்க மாட்டாங்க. ஊழியத்துக்குரிய காரியத்தான் பேசியிருப்பாங்க. பேசக்கூடாது ஊழியத்துக்குரிய காரியம் கூட பேசக்கூடாது. ஆவிக்குரிய காரியம் கூட பேசக்கூடாது. 1 hour பிதாவோடு பேசுற நேரம், வேற எதையும் நான் பேச மாட்டேன். என் பிதாவோடு கூட பேசுகிற நேரத்தை இந்த உலகத்தில் யார் கூட நான் பேச மாட்டேன். அதுதான் அவருடைய கமிட்மெண்ட். 98 வயது வரைக்கும் அவர் பரிசுத்தமானாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனார். அந்த சக்சஸ்க்கு காரணம் என்னன்னா அந்த கமிட்டட் பிரேயர் லைஃப். இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம முதல்ல படிச்ச லூக்கா 9 அதிகாரத்தில் மலைமேறிய ஜெபிச்சார். இந்த 14 அதிகாரத்தில் மத்தேயு 14 அதிகாரத்தில் பார்க்கும்பொழுதும் அவர் மலையின் மேல ஏறி ஜெபிக்கிறார் இல்லையா. அவர் மலையின் மேல் ஏறி அவர்கள் துரிதமாய் அனுப்பிவிட்டு ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபிக்க ஆரம்பிச்சார். இன்னொரு வசனத்தை காட்டலாம் பாருங்க. லூக்கா 6:12 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12.
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி
ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும்
தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்தார்.
இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் என்ன, எத்தனை மணிக்கு? இன்னைக்கு ஆன்லைன் பிரேயர் எல்லாம் கூட எங்கேயும் நடத்துவாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல ஆரம்பிப்பாங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 ஒரு டீ பிரேக் கொடுத்து அப்புறம் பாட்டு பாடி சாட்சி சொல்லி கதையெல்லாம் பண்ணி கொஞ்சம் நேரத்தை ஓட்டி அப்புறம் அப்படியே 2 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 1 hour மட்டும் ஜஸ்ட் ஒரு ஜபம் பண்ணி அப்புறம் திருப்பி ஒரு பெரிய மெசேஜ் எல்லாம் கொடுத்து அப்புறம் ஜனங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணி 4 மணிக்கு முடிச்சிருவாங்க. ஏன் நம்ம நடத்துற வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துற நியூ இயர் சர்வீஸ் யோசிச்சு பாருங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சு அப்புறம் 3 பாட்டு பாடி அப்புறம் கொஞ்சம் பிரைசிங் பண்ணி அப்புறம் டீ கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அப்புறம் அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சு இன்னொரு சர்வீஸ் ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் அப்படியே ஓட்டி முடிச்சிருவோம். இந்த ராங்கிறது வேற, அந்த ராங்கிறது வேற. நம்மளுடைய ரா வேற, இந்த ரா வேற. இந்த ரா என்ன தெரியுமா? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து, யோவான் 7 அதிகாரத்தில். அப்ப பகலுக்கு 12 மணி நேரம்னா ராக்கு 12 மணி நேரம்னு அர்த்தம். சாயங்காலம் 6 மணியிலிருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் யூதர்களுக்கு ரா காலம். காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பகல் 12 மணி நேரம் பகல் காலம். அப்போ ரா காலம்னா சாயங்காலமான பொழுது அவர் மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் இல்லையா. ரா முழுவதும் என்றால் சாயங்காலம் 6 மணிக்கு இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சிருப்பார். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு முழு இரவும் அப்படின்னா காலையில வரைக்கும் ஜெபிச்சிருக்கார். 6 to 6 ஈவினிங் 6 ஆரம்பிச்சு மார்னிங் 6 முடிச்சிருக்கார். இந்த ஜெபத்தை செய்யறது பாருங்க, ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒன்னு செய்யற மலையின் மேல் ஏறி. இந்த மலையின் மேல் ஏறிங்கிறது ஏன் தெரியுமா? அது சும்மா கிடையாது. மலையில ஏறது கஷ்டம், பிரயாசப்பட்டு ஏறணும். அப்ப ஜெபத்துக்கு எவ்வளவு தூரம் அவர் பிரயாசப்படுறார் பாத்தீங்களா? ஜபத்துக்கு பிரயாசப்பட்டா தாங்க ஜபிக்க முடியும். பிரயாசப்படாம ஜபிக்க முடியாது. கம்ஃபர்டபுளா இருக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க ஜபிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டப்படணும் ஜபிக்கணும்னா. கம்ஃபர்டபுளா இருக்கணும் வாழ நினைச்சிருக்கிறவங்க, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறவங்க நீங்க ஜப வீரரா மாற முடியாது. ஜபத்துல நீங்க வரணும், கொஞ்சம் தியாகம் பண்ணணும். ஜபிக்கிறது ஈஸி கிடையாது. ஜபிக்கிறது ஈஸி கிடையாது. எல்லாம் ஈஸி, அதனால எல்லாம் ஈஸியா செஞ்சிருவாங்க. ஜபிக்கிறது நிறைய பேருக்கு முடியாது. தான் தனி ஜபம் தான் நிறைய பேர் கஷ்டம். தனியா ஜபம் பண்றது ஈஸியா வந்துடாது. அதுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் வேணும். கொஞ்சம் மலை ஏறணும். உலகத்தை விட்டு பிரியணும். ஏன் மலை மேல ஏறாரு?
உலக சமுதாயத்தை விட்டு பிரிகிறாரு. உலகத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் பிரியணும். உலகத்தோடு வாழ்க்கை ஒத்து இருந்துச்சுன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு வாழ்ந்திருந்தோம்னா ஜெபிக்க முடியாது. இதான் ஸ்பிரிச்சுவலா சொல்ல கவனிச்சுங்க. உலகத்தை விட்டு அவர் பிரிஞ்சு போனாதான் அவர் ஜெபிக்க முடிஞ்சது. அதே போல இன்னைக்கு நீங்க மலை மேலாம் இங்க நமக்கு மெட்ராஸ்ல மலையெல்லாம் கிடையாது, பக்கத்துல எல்லாம் மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க. அந்த மலை கிடையாது. நான் சொல்ற மலை என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள், அதுதான் மலை ஏறது. மலை நோண்ட போய் பலாவரம் மலை தேடிட்டு இருக்காதி, அங்க போய் நான் ஜெபிக்க சொல்லல. புரியுதா? மலைங்கிறது என்ன? உலகத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உலகத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொண்ட வாழ்க்கை வந்தாதான் உங்களால ஜெபிக்க முடியும். உலகத்தோடு இணைந்து உலக ஆசை, உலக பாசம், உலக ஆடம்பரம், உலக உலகத்துக்கு ஒத்த வேஷம், இதுல நீங்கள் உங்களை கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களால ஜெப வாழ்க்கையில ஏற முடியாது, ஜெபிக்க முடியாது. உலகத்திற்குரிய காரியத்தை பின்னுக்கு தள்ளி ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுத்தாதான் ஜெப மாலை ஜெப வாழ்க்கைக்குள்ள நீங்க ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு நாள் ஜெபிப்பீங்க, அடுத்த நாள் முடியாது. ஸ்டாண்ட் பண்ணணும், தொடர்ந்து நிலைச்சிருக்கணும். உங்க வாழ்க்கை, உங்கள் இருதயம் உலகத்தை விட்டு பிரிக்கப்படும். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி தனி ஜபம் பண்ணார். தனி ஜபிக்கும் போதுதான் பிதா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். லாஸ்ட் மூணாவது ஒன்று சொல், இது மூணாவது வேற எது இருக்கிற மாதிரியே தெரியலையே, இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு, மூணாவது எதுவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களே. நான் சொல்றேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 12:27 வாசிக்கலாம். யோவான் 12:27 வாசிப்போம்.
இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்?
பிதாவே,
இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார்.
அப்பொழுது
மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று.
ஓபன் சவுண்ட். அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம்.
அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள்.
வேறு சிலர்
தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள்.
பெரிய சத்தம், இடிமுழக்கம் மாதிரி வந்துச்சு பரலோகத்திலிருந்து. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, பிதாவே இந்த வேலைக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு பிதா கிட்ட ஒரு ஜெபம் பண்றார். ஜமட்டு பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னாரு. சொன்ன உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அது இடி முழக்கம் போல வந்துச்சு. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தும். இங்க இயேசு கிறிஸ்து அவருக்கு இந்த சத்தம் அதற்கு காரணம் என்ன? அவர் ஒரு சின்ன ஜபம் பண்ணார், பிதாவே இந்த வேலைக்காகவே நான் வந்தேன், ஆகையால் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த 12:27 நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு தன்னை ஆயத்தமாக்குகிற ஒரு சூழ்நிலை. சிலுவை மரணத்துக்கு அவர் ஆயத்தமாகிறார். நீங்க வாசிங்க 20:1 கொஞ்சம் வாசிப்போம்.
பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில்
சில கிரேக்கர் இருந்தார்கள்.
அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரான் ஆகிய
பிலிப்புவினிடத்தில் வந்து
ஐயா,
இயேசுவை காண விரும்புகிறோம் என்று
அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான்.
பின்பு
அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள்.
அப்பொழுது இயேசு
அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது.
இந்த வசனத்துக்கும் 23:1 பின்பு அவர் 28:1 சொல்லுகிற ஜபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்க மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்ததுன்னார் 23:1.
இங்கு 28 வசனத்தில் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். பிதாவி நாமத்தை அவரை மகிமைப்படுத்தும்படி அவரிடம் கேட்டார். இங்க என்ன நடக்குது? இங்கே பண்டிகை நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பண்டிகை, பஸ்கா பண்டிகை நடக்கிறது. 12 முதல் வசனத்தில் தெரியும், பஸ்கா பண்டிகை நடக்குது. இந்த பஸ்கா பண்டிகையிலே இருக்கும் பொழுது கிரேக்கர்கள் சிலர் வந்தாங்களாம். இதெல்லாம் உங்களுக்கு பைபிள் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. என்ன கிரேக்கர்கள் வந்தாங்க பார்த்தாங்க உடனே சொல்றாருன்னு சொல்லி, ஒவ்வொன்றுக்கும் பைபிள்ல மேட்டர் இருக்குது. கிரேக்கர்கள் சிலர் அவரை பார்க்க வந்தாங்களாம். இதை பார்க்க வந்த உடனே இதை பிலிப்பு கிட்ட சொன்னாங்க. பிலிப் ஐயா இயேசுவை பார்க்கணும்னு கேட்டாங்க. பிலிப்பின் அந்திரேயா கிட்ட சொன்னா, அந்திரேயா வந்து இயேசு கிறிஸ்துட்ட சொன்னான். உடனே மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர் சிலுவை மரணத்தை பத்தி பேசுறார். இதுக்கும் அந்த கிரேக்கர்களுக்கு என்ன சம்பந்தம்? இதுவரைக்கும் அவர் காணாமல் போன ஆடுகள் ஆகி இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவில் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த கட்டத்தில் திடீரென்று கிரேக்கர்கள் அவரை தேடி வந்து இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த கிரேக்கர்கள் யாரு? புறஜாதிகள். புறஜாதிகள் அவரை தேடுறாங்க. புறஜாதிகள் இயேசுவை பார்க்க விரும்புகிறார்கள். இதுதான் ஒரு அடையாளம். புறஜாதிகள் இயேசுவை காண விரும்புகிறார்கள். உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, சென்ஸ் பண்ணிட்டாரு, புறஜாதிகள் என்னை தேடி வருகிறார்கள் என்றால் புறஜாதிகளுக்குரிய டோர் ஓபன் ஆக போகுது. புறஜாதிகளுக்கான சுவிசேஷத்தின் காலம் வரப்போகிறது. புறஜாதிகளுக்கு இதுவரைக்கும் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஊழியம் செஞ்சேன், புறஜாதிகளுக்கு டோர் ஓபன் ஆகுது. புறஜாதிகளுக்கு எப்ப டோர் ஓபன் ஆகுதுன்னா என்னுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு புறஜாதிகளுக்கு டோர் ஓபன் ஆக போகிறது. அதனுடைய அடையாளம் தான் இந்த கிரேக்கர்கள் வந்து என்னை பார்க்கிறது. சும்மா கிரேக்கர்கள் வந்து பார்த்தாங்க உடனே அதெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்குது, விஷயம் இருக்குது. அப்ப இது புறஜாதி ஜனங்கள் கிரேக்கர்கள் வந்து அவரை பார்த்த உடனே, அவரை தேட ஆரம்பிச்ச உடனே சென்ஸ் பண்ணிட்டாரு, எனக்கு சிலுவை மரணத்திற்கான நேரம் வந்து விட்டது, நான் மரிக்க போகிறேன், அவங்களுக்கான டோர் ஓபன் ஆக போகுது. உடனே சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்றது எதை குறிக்கிறது? அவருடைய பாடு சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அதன் பிறகு தொடர்ந்து அவர் சொல்லிட்டே வர்றார். அதுக்கு பிறகு வர வசனத்தை மட்டும் கொஞ்சம் சிலர் வாசிக்கணுமே. 24 வசனத்துல வாசிக்கலாம்,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கோதுமை மணியானது
நிலத்தில் விழுந்து
சாகாவிட்டால்
தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில்
தன் ஜீவனை வெறுக்கிறவனோ
அவன் அதை நித்திய ஜீவகாலமாய்
காத்துக்கொள்வான். இப்ப தன்னை தான் இங்க மறைமுகமா பேசுறாரு. கோதுமை மணியானது தனித்தாமல் அப்படி இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த பூமியில விழுந்தது செத்ததானால் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த கோதுமை மணி நான் தான். நான் பூமியில விழுந்து சாக போறேன், மிகுந்த பலன் உண்டாக போகிறது. அந்த பலனு கடையாளம் தான் இந்த கிரேக்கர்கள் வந்து என்ன பாக்குறாங்க. இனி புறஜாதிகளுக்கு நடுவிலே மிகுந்த பலன் உண்டாக போகுது. இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற ஒரு கொஞ்ச ஜனத்துக்கு நான் ஊழியம் செஞ்சேன், இனி என்னுடைய ஊழியம் மிகுந்த பலன் உலகம் முழுவதுக்கும் போக போகுது. பிதாவின் மகிமை விளங்க போகிறது. அதனாலதான் இங்க அதன் பிறகு ஜெபிக்கிறார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். எதன் மூலமா? என் சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடனே பிதா ரிப்ளை பண்ணார். கேட்ட உடனே ரிப்ளை வந்துச்சு, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துடிப்பு இருக்கணும். என்ன துடிப்பு? என் வாழ்க்கையின் மூலமாக என் பிதாவின் நாமம் இந்த உலகத்தில் மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த துடிப்பு இருந்துச்சு. இது சாதாரண விஷயம் இல்லை. தன்னுடைய உயிரையே கொடுத்து பிதாவின் நாமம் மகிமைப்படுவதற்காக அர்ப்பணித்தார். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எப்படி? அடுத்த வார்த்தையே கோதுமை மணியை பத்தி பேசுறார், சாகரத்தை பத்தி பேசுறார், தன் சிலுவை மரணத்தை பேசுறார். அடுத்த சொல்லிவிட்டு அடுத்தது ஜெபிக்க ஆரம்பிச்சார். என்ன ஜெபம்? பிதாவை உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் மரணத்தின் மூலமாய் பிதாவின் நாமம் முழு உலகத்தில் மகிமைப்பட வேண்டும் என்கிறதில் அவர் கருத்தாய் இருந்தார். அதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அந்த காரியத்திற்காகவே அவர் ஜெபித்து பிதாவின் இடத்துல கேட்டார். அதற்கு கிடைச்ச ரிப்ளை தான்,
மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று தேவ சத்தமானத்தில் வந்தது. இன்னைக்கு உடைய வாழ்க்கை நமக்கு வாழ்றோம், நம்மளை நாலு பேர் நல்லவங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப அருமையானவங்க தங்கமான பிரதர் தங்கமான சிஸ்டர்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம், நம்ம பேரை எல்லாரும் புகழ்ந்து அப்படி பெருசா பேசினா அப்படியே மகிமைப்படுறோம். ஆனா கேட்கிறேன், மூணாவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க வாழ்க்கையின் மூலமாய் பிதாவின் நாமம் மகிமைப்பட்டு இருக்குதா, அல்லது உங்களுக்கு உங்க நாமம் மாத்திரம் இந்த உலகத்துல மகிமைப்பட்டு கொண்டு பிதாவை யூஸ் பண்ணி நீங்க மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக எங்கேயாவது பிதாவின் நாமம் மகிமைப்படுகிறதா என்பதில் மூணாவது கேள்வி. உங்க வாழ்க்கையின் மூலமாக பிதாவின் நாமம் எங்கேயாவது மகிமைப்படுதா? சரி, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே உங்களால பிதாவுக்கு என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, இதனால பிதாவுக்கு என்ன பிரயோஜனம்? உங்க ரட்சித்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிரயோஜனம்? பிதாவுக்கு என்ன பிரயோஜனம் அதை சொல்லுங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் ரட்சிக்கப்பட்ட சிகரெட்டை விட்டுட்டேன், சினிமா விட்டுட்டேன், குடியை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், வெத்தலை பாக்கு விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன். இதை விட்டதுல யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான் லாபம். உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, உங்க பணம் மிச்சமாச்சு, வேற என்ன பிரயோஜனம்? சினிமா விட்டேன், சிகரெட்டை விட்டேன், குடியை விட்டேன், வெத்தலை பாக்க விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டு, இதனால் என்ன பிரயோஜனம்? யாருக்கு லாபம்னு கேட்கிறேன். இதையே நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம், இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன். இதனால யாருக்கு இங்க லாபம்? நமக்கு தானே லாபம். இதனால ஆண்டவருக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? ஆண்டவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஒரு லாபம் கிடையாது. என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நான் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன்? என் மூலமாக என்னுடைய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதான்றதான் மூணாவது கேள்வி. நம்ம வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு என் மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படணும். என் மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு செகண்ட் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைப்படுத்தினார். ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடறேன், ரெண்டு வார்த்தை சொல்லி. ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்தான், ஒரு வாலிபன், பணக்கார மனுஷன், நல்ல போதகரேன்ட்டான். அவர்கிட்ட வந்து தப்பி தவறி வளரிட்டான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய பிடிச்சா தப்புது? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு இதை புரியாத சில கேசுங்க இருக்குதுங்க, அது வளரிட்டு இருக்குதுங்க டிவியில. என்னது கேசுவே நல்லவர்னு தன்னை சொல்லிக்கல, அவரை போய் தெய்வன் சொல்றீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசு நல்லவர் இல்ல, அவர் வயலையே ஒத்துக்கிட்டாரே, அவரை போய் தெய்வம் சொல்றீங்களான்னு உளறிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா அந்த சொன்னாரு? இதெல்லாம் ஆவிக்குரிய சென்ஸ் புரிய முடியும், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு அப்படிதான் யோசிக்க தோணும். இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தனக்கு ஒரு நல்ல பெயர் வரக்கூடாதுன்னு கவனமா இருந்தார். தன்னை யாரும் மெச்சிடக்கூடாது, யாரும் புகழ்ந்துடக்கூடாது, யாரும் மேன்மைப்படுத்திடக்கூடாது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் பிதா மகிமைப்படணும். எனக்கு மகிமை வரக்கூடாது, நல்லவர்னு பேர் கூட எனக்கு யாரும் சொல்லாதீங்க பாண்டாரு. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நல்லவன் அவரை சொல்லு. அவர் இந்த உலகத்திலே வாழ்கிற கடைசி வினாடி வரைக்கும் பிதாவை மட்டும்தான் மகிமைப்படுத்தினாரே தவிர, தனக்கு தப்பி தவறி ஒரு மகிமை வந்தா கூட உடனே ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஸ்பாட்லயே அதை ரிஜெக்ட் பண்ணார், சொல்லாத அப்படின்ட்டார். நம்ம வாழ்க்கையின் இந்த உலகத்தில் மனுஷராய் வாழும்பொழுது எப்படி வாழ்றதுக்கு இயேசு கிறிஸ்து அடையாளம். நம்ம வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படணும், 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 மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கணும். நமக்கு நல்ல பெயர் வருதோ இல்லையா அது அவசியம் இல்லை. என் ஆண்டவருக்கு என் மூலமா நல்ல பெயர் கிடைக்கணும், என் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் வாசி ஜெபிக்க போறோம். எடுத்து வாசிங்க, யோபான் 7:14 வாசிங்க. 14
பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று,
இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று
ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
என் உபதேசம்
என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது.
வார்த்தைகள் கவனிச்சீங்களா? இவரை பார்த்து என்ன அழகா பேசுறாருப்பா இவரு அப்படின்ட்டாங்க. இவரு படிக்காதவர், என்ன ஞானமா பேசுறாரு. ஓ, நான் படிக்காதவர் இப்படி பேச, நான் படிக்காத இருந்து எப்படி பேசுற பத்தியா சொல்ல. ஐயோ, இது ஏன் உபதேசம் நினைச்சு என்ன போல்றீங்களா? நான் படிக்காதவர் தான், இந்த உபதேசம் அங்கிருந்து வந்துச்சு. அவரை துதிங்க, மகிமைப்படுத்து. டக்குன்னு மேல கைய காட்டுறாரு பாருங்க. இதெல்லாம் நீங்க புரியணும் படிக்கும் போது. நீங்க அப்படியே படிச்சுட்டு போனீங்க புரியாது. இவரை புகழ்ந்து ஆச்சரியப்படுறாங்க. இவர் படிப்பறிவு இல்லாதவர், என்ன அழகா பேசுறாரு. உடனே இது என்ன போல, அது ஏன் பிரசங்கம்? நான் படிப்பில்லாதவன் தான், படிப்பறிவு இல்லாதவன் தான். இந்த அழகான பிரசங்கத்துக்கு காரணம் இது, அவருடைய உபதேசம். அங்க கை காமிச்சாரு. உங்களை பார்த்து யாராவது சொல்றாங்களா, என்ன நல்லா பேசுறீங்க, என்ன நல்லா பாடுறீங்க, என்ன நல்லா மியூசிக் வாசிக்கிறீங்க, என்ன நல்லா இருக்கிறீங்க, என்ன நல்லா அருமையா செய்யறீங்க. நான் கஷ்டப்பட்டேன், இது என் டேலண்ட் இல்ல. இது அப்படியா டேலண்ட் ஆகுது? இந்த திறமை என்னுடையதல்ல, இது அங்கிருந்து வந்துச்சு. ஆமென். இது என்னுடையதல்ல, அங்கிருந்து வந்துச்சு. இந்த உபதேசம் என்னுடையதல்ல, தேவனுடையது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து படிங்களா, அடுத்த ரெண்டு வசனத்தை மட்டும் படிச்சுக்கோங்க.
அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன்,
தன் சுய மகிமையை தேடுகிறான்.
தன்னை
அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்.
அவன் தான் உண்மையுள்ளவன். புரியுதா? சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினருடைய மகிமையை தேடுகிறவன் அவன் தான் உண்மையுள்ளவன். அவனை பார்த்துதான் கடைசியில் பிதா சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா இவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசன். அவனை பார்த்துதான் சொல்லுவார். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கான். அவன் தான் உண்மையானவன், அவன் தான் தேவனுக்கு உண்மையானவன். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் பிதா மகிமைப்படணும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீங்க எதுவுமே மகிமையா செய்யல, யூஸ்லெஸ்ஸா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையை மாத்துங்க. என் வாழ்க்கையின் மூலமாய் என் பிதா மகிமைப்படணும். ஏதாவது ஒன்று என் பிதாவுக்கு மகிமையை நான் செய்யணும். என்னை படைத்த ஆண்டவருக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும். அந்த தீர்மானத்தோடு இருங்க. கண்டிப்பா வானத்தில் ஒரு சத்தம் வரும், மகிமைப்படுத்தினேன், இன்னும் ஒண்ணு நான் மகிமைப்படுத்துவேன், இன்னும் கர்த்தர் கனப்படுத்துவார். ஜெபிக்கலாம். கிறிஸ்து ஒரு சத்தம், முதலாவது சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இரண்டாவது சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மூன்றாவது சத்தம், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். மூன்று சத்தங்கள், பரலோகத்திலிருந்து வந்த மூன்று சத்தங்கள். அருமையான தேவ பிள்ளையே, இது நல்ல பிரசங்கம்னு கேட்டு போகாதீங்க. நான் சொல்றேன், அப்படி சொல்லிட்டு போகாதீங்க. என்ன மகிமைப்படுத்திட்டு போகாதீங்க. நல்லா இருந்துச்சு பாஸ்டர் போகாதீங்க. இது உங்கள் வாழ்க்கைக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இது இந்த மூன்று வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையை நோக்கி வர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த மூன்று காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்ல சொன்னார்.
இந்த மூன்று புகழ்ச்சி இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பெற்றுக்கொண்டார். அதே போல இந்த மூன்று விதமான புகழ்ச்சிகளும் உங்களுக்கு இந்த மனிதராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்களும் நானும் பெற வேண்டும். மூன்று சத்தங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். எப்ப தெரியுமா? கர்த்தருடைய எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் நடக்கும் பொழுது பிதா சொல்லுவார், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் பிரியமாயிருக்கிறேன். இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவளில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் அங்க அப்பத்தை சொல்லுவார், எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, மலையின் மேல் ஏறி இயேசு கிறிஸ்து நீண்ட நேரம் ஜெபிக்கும் பொழுது அங்கே மகிமை விளங்கியது, தேவ மகிமை வெளிப்பட்டது. அங்கே இந்த சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தை விட்டு இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அவர் ஜெபித்தார். இந்த உலகத்தோடு ஒட்டியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களால ஜெபிக்கிறவங்களா? உங்களால மாற முடியாது. கூட்டத்தோடு கூட்டமா சேர்ந்து ஜெபிக்கலாம், யார் வேணா ஜெபிக்கலாம். கூட்டத்தோடு சேர்ந்து அலுலையா பாட்டு எல்லாரும் வாழலாம், சினிமா நடிகன் கூட பாடுவான். ஆனால் ஆண்டவரோடு தனித்து நிற்கிறவன் அவன்தான் தேவ மனுஷன். ஆண்டவரோடு ஒருவனால் தனித்து இருக்க கூடுமானால் அவன்தான் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் உறவு கொண்ட ஒரு நபராயிருக்கிறான். ஆண்டவரோடு தனியாக இருக்க தெரியணும். அங்குதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நிலைமை என்னன்னு தெரியும். அதை வச்சுதான் உங்களை மெஷர் பண்ண முடியும். இதுவரைக்கும் உங்களுக்கு தனியா ஜெபிக்கிற பழக்கம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் சாயங்காலமான பொழுது மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தனிமையாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். தம்முடைய சீஷர்கள் தன்னோடு கூட இருக்கிறதுனாலே அவருடைய ஜெப வாழ்க்கை கெட்டு போகிறது என்பதனாலே அவர்களை அவசர அவசரமாய் துரிதப்படுத்தி துரத்தி விட்டுட்டு மலையின் மேல் ஏறி ஜெபிக்க ஆரம்பிச்சார். அதுதாங்க ஜெபத்தை குறித்த ஒரு துடிப்பு அவருக்குள் இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை குறித்து ஒரு துடிப்பு இருக்கணும் உங்களுக்கு. யாராவது வந்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வேதனை வரணும், ஐயோ இந்த நாள்ல இந்த மனுஷன் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டானே, அந்த துடிப்பு இருக்கணும். அதை எப்படியாவது அதை காம்பன்சேட் பண்ண பார்க்கணும். உங்க வாழ்க்கையில ஜெபத்தை குறித்து, தனி ஜெபத்தை குறித்து ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு துடிப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். தனியா ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லாதீங்க, அந்த நிலைமையிலேயே வாழாதீங்க. அது தப்பு, அது தப்பு. தனியா ஜெபிக்கவே முடியலன்ற வார்த்தை சொல்லாதீங்க. ஒருவேளை அப்படி இருக்குமானா நீங்க வேண்ட ஒரு நாள் வந்து எங்கிட்ட ஜெபித்துக் கொள்ளுங்கடா. உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்லி உங்களை காரியத்தை சொல்றேன், என்ன பிரச்சனைன்றது சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தனி ஜெபம் பண்ணணும், தனியா ஜெபிக்கணும், ஆண்டவரை தனியா சந்திக்கணும், நேரத்தை செலவிட தெரியணும். மூன்றாவது, புறஜாதிகள் வந்து அவரை பார்க்கும் பொழுது தான் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொன்னார். தன் சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிதாவே உங்களது நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவுக்கு மகிமை கொண்டு வந்தார். யாராவது அவரை நல்ல போதகரன்ட்டா, இல்லை இல்லை இல்ல இல்ல, அவர் அந்த மகிமைப்படுத்தினார். அவருடைய பிரசங்கம் நல்லா இருக்குது அப்படின்னா, இல்லை இல்லை இந்த பிரசங்கம் இது பிதாவினால் உண்டாச்சுன்னு சொல்லிட்டார். இது என்னுடைய உபதேசம் கிடையாது, இது பிதாவுடைய உபதேசம், அங்க கையை காமிச்சார். இதாங்க வாழ்க்கை. சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். என்ன வார்த்தை பாருங்க. அந்த உண்மையுள்ளவனை தான் பிதா கடைசியிலே உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ எனக்கு மகிமை கொண்டு வந்த என்று அவரை சந்தோஷத்தோடு கர்த்தர் பரலோகத்திலே சேர்த்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழுங்க. யாராவது உங்களை புகழ்ந்தா அந்த புகழ்ச்சியே அதுக்கு காரணம் கர்த்தர்னு சொல்லுங்க. அதை நீங்க ஏத்துக்கிட்டு சந்தோஷமா சிரிக்காதீங்க. அதை பார்க்கும் பொழுது இந்த புகழ்ச்சிக்கு காரணம் என் ஆண்டவர் தான், என்னை இப்படி வாழ வச்சிருக்கிறார்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மூன்று சத்தங்கள், பரலோகத்திலிருந்து வந்த மூன்று சத்தங்கள். இந்த வாழ்க்கை நமக்கும் தேவை. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த மூன்று பரலோக சத்தத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை புடமிடட்டும். இப்பொழுது கேட்டவர்களையும் இனி கேட்க போகிற ஏராளமான ஜனங்களையும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் புடமிடுவதற்காய் சோத்திரம், மாற்றி அமைப்பதற்காய் சோத்திரம். ஜெபிக்கிறவர்களாய் உம்மை மகிமைப்ப